ராதே கிருஷ்ணா. துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் முதல் பாசுரத்துல ரொம்ப அழகாவே சொல்லிட்டார். எப்பேற்பட்ட துயரங்கள் வேணா இருக்கட்டும், எல்லாத்தையும் அறுத்து அழிச்சு போடும்படியான பலம் பகவானுடைய திருவடிக்கு பூரணமாக உண்டு. துயரங்கள் அப்படின்னா மூணு விதமான துயரங்களை சொல்றோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். தன்னாலையும் தன் உடம்புனாலையும் வரக்கூடிய கஷ்டங்கள், பிற உயிர்களாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், தெய்வ சங்கல்பத்தினாலே உண்டாகக்கூடிய இயற்கை உற்பத்தங்கள், இவ்வளவுதான் துன்பங்கள். இது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இது எல்லா விதமான துன்பங்களையும் அழிக்கும்படியான பலம் பகவானுடைய திருவடிக்கு உண்டு. பல சந்தர்ப்பங்கள்ல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒழுங்கா இருந்திருப்போம், நம்ம சரியா வேலை பண்ணிருப்போம், நம்ம கரெக்டா நடந்திருப்போம், ஆனா உலகத்தோட பார்வைக்கு அது தவறா தெரியும். அப்ப எல்லாரும் நம்மளை கேவலப்படுத்துவா, ஒதுக்கி வைப்பா, அசிங்கமா பேசுவா, உடனே நொந்து போகக்கூடாது, உடனே அவ கிட்ட வாரி சுருட்டு சண்டைக்கு போகக்கூடாது. சரியா, அதை விட்டுட்டு தேமேன்னு பகவன் நாமத்தை ஜபி. எப்பேற்பட்ட பாபமும் பழியும் வந்தாலும் பகவன் நாமத்தை ஜபிச்சுருந்தா சுவாமி தானே வந்து நம்முடையதான உத்தமமான குணத்தையோ நேர்மையோ பவித்திரத்தன்மையோ நிரூபணம் பண்ணுவார். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல சத்தியம் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம பேசி ஜெயிக்க முடியாது, மனுஷா ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணால் காண்பது சத்தியம், காதால் கேட்பது சத்தியம், தீர விசாரிப்பதும் சத்தியம் அப்படின்னு நம்புற உலகம். அதுல வந்து நீ போராடிதான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பகவன் நாமத்தை ஜபிச்சு வச்சுக்கோயே, உனக்காக உன் பகவான் தானே வந்து உன்னுடையதான உத்தமமான விஷயங்களை அவன் நிரூபணம் பண்ணுவான். அது ரொம்ப ஈஸி. அதுக்கு சரியான உதாரணம் அப்படின்னா அகல்யா தேவி. அகல்யா ரொம்ப ஆச்சரியமானவள், குற்றமே இல்லாதவள், ரொம்ப அற்புதமானவள். கௌதமர்களுடைய பத்னியா இருக்கா. இந்திரன் ஒரு சந்தர்ப்பத்துல அவளுடைய சரீரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கௌதமர் வேஷத்துல வரான். அகல்யாவுக்கு அது தெரிஞ்சுடுத்து, உடனே அவள் தன்னை போலவே இன்னொரு அகல்யாவை சிருஷ்டிச்சுதான் இந்திரனிடத்துல அனுப்புறார். ஆனா அந்த விஷயங்கள் தவறா லோகத்துல புரியப்பட்டது. அப்ப கௌதமர் அகல்யாவுக்கும் சாபம் கொடுத்துடுறார். அகல்யா பார்த்தா தேமேன்னு பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தா, அவ கல்லா இருந்தாள் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்றோம். வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி மாதிரி சொல்ற, அவள் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ரூபத்துல இருந்தாள் அப்படின்னு தான் சொல்றான். அது கணக்கு தெரியாம ஒரு நுண் உருவத்துல இருந்தா. அப்ப அவள் பாட்டுக்கு நாம ஜம ஜபிச்சுட்டே இருந்தா, சண்டை போட்டு அழுது புலம்பி ஒண்ணுமே பண்ணல. அவன் நாம ஜம ஜபிச்சுட்டே இருந்தா தானாகவே ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்தருடைய யாக சம்ரக்ஷணத்துக்கு வந்துட்டு இந்த யாகத்தை காப்பாத்திட்டு மிதிலாக்கு போற வழியில கௌதமருடைய ஆசிரமத்தை பார்த்து, பாழ்பட்டு கிடக்கிறத பார்த்து, இது யாருடைய ஆசிரமம் எல்லாம் கேட்க, விஸ்வாமித்திரர் கௌதமர் சாபம் கொடுத்த விஷயத்தெல்லாம் சொல்ல, உடனே பகவான் ராமன் தானே தன்னுடைய அழகான கருணையினால அந்த ஆசிரமத்துல நுழையிறான். அப்ப பகவானுடைய திருவடியில ஒட்டின்றிருந்த தூசி அகல்யாவுடைய மேல, அந்த கல்லு மேல பட்டத, நுண்ணுயிர் மேல பட்ட உடனே அகல்யாவுக்கு சாப விமோசனம் ஆச்சு. உடனே அழகா அவள் சாப விமோசனம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே கௌதம மகர்ஷி வந்துடுறார். பகவான் அகல்யா மாதாவையும் கௌதம மகர்ஷியும் பிரதட்சணம் பண்ணி, தான் அவர்களை நமஸ்காரம் பண்ணி அகல்யா மாதாவுடைய பவித்திர தன்மையை நிரூபணம் பண்றான். அப்ப அகல்யா மாதாவுடைய பவித்திர தன்மையை நிரூபணம் பண்ண பகவானுக்கு உன்னுடையதான நியாயத்தையும் தர்மத்தையும் உண்மையையும் நேர்மையும் நிரூபணம் பண்றதா கஷ்டம், தைரியமா இரு, நம்பிக்கையோட இரு, பகவன் நாமம் நிச்சயமா உன்னையும் நிரூபணம் பண்ணும், பகவன் நாமம் இருக்கு, பகவான் இருக்கு, இதுவா ரெண்டு பேருக்கும் உன்னை பத்தி நன்னா தெரியும். சரியா, அதனால ஐயோ இவாள் மேல பழி சொல்லிட்டாளே, பாவம் சொல்லிட்டாளே அப்படின்னு புழுங்கி போகாதே, அப்படியே குறுகி போகாதே, நிம்மதியா தைரியமா இரு, நிச்சயமா காலம் பதில் சொல்லும், பகவான் உனக்காக வருவான். ராதே கிருஷ்ணா.